ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுவக்கத்தினை மாதவ சிவஞான யோகிகள் அருளி செய்துள்ள பொழிப்புரை, 16வது கட்டத்து குருமூர்த்திகள் அருளி செய்துள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 8வது சூத்திரத்து 2வது இரணத்திலே அதனுடைய இறுதி பகுதியிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம் ஆகியவை குறித்து விளக்கியருடைய பாடல்களை உரையுடன் சிந்தித்தோம். இப்பொழுது நிட்டை பற்றி விளக்கக்கூடிய பாடலையும் அதற்கான உரையினையும் தொடங்கிக் கொண்டு சிந்திக்க வேண்டும். நிட்டை பற்றி விளக்கக்கூடிய பாடலை இப்பொழுது காணலாம். புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து ஞாலமொடு கீழ் மேலும் நன்னானாகி என்னும் இகலோகத்தே முத்தி பெறும் இவன்தான் எங்களில் என் ஞாயிறு எமக்கு என்று குறைவின்றி கண்ணுதல்தன் நிறைவதனில் கலந்து காயம் கழிந்தக்கால் எங்குமாய் கருதரன்போல் நிற்பன். புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். புண்ணியம் பாவம் இரண்டும் வினைகள், ஏற்கனவே ஈட்டப்பட்டு சஞ்சிதமாய் கிடக்கக்கூடியவை. அவை அவ்வக்காலத்தில் வந்து பயன் தரும். அப்போ புண்ணியங்கள் மேலுலக பேற்றை தரும், பாவங்கள் தாழ்ந்த கீழுலக பேர்களை தரும். ஆகவே இந்த உலகத்திற்கும், இந்த உலகத்திலிருந்து மேலுலகத்திற்கும் அப்புறம் கீழுலகத்திற்குமாக இப்படி போக்குவரவு புரிவதற்கு, வீரர்களாகி நாமெல்லாம் இப்படி போக்குவரவு புரிவதற்கு காரணமாயிருப்பவை நாம் ஈட்டியுள்ள இந்த புண்ணிய பாவங்கள் தான். ஆகவே இப்படி மேல் நோக்கி செலுத்தக்கூடிய புண்ணியம், கீழ் நோக்கி தாழ்த்தக்கூடிய பாவம், இந்த இரண்டையுமே நிட்டை கூடுகின்ற நிலையிலே இருக்கின்ற ஞானியானவன் அறுத்தெறுகின்றான் என்று சொன்னார். எதன் துணை கொண்டு அறுத்தெறுகின்றான் என்று சொன்னார், புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே நன்னிய ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து என்று சொல்கின்றார். இரண்டினையும் என்றால் அந்த புண்ணிய பாவம் ஆகிய இரண்டு வினைகளையும் எதனால் அறுத்து, அந்நிய ஞானத்தினால் அறுத்து, பொருந்தியுள்ள ஞானத்தினாலே அறுத்து. ஞானம் எப்படி பொருந்துச்சு? புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே அந்நிய ஞானத்தினால். புண்ணியன் என்று இங்கே சிவபிரானை குறிப்பிட்டார். அவர் எப்படி பூசித்தார் ஞானியானவன் என்றால், ஞான பூசையின் மூலமாக. ஞான பூசை புரியக்கூடிய நிலைக்கு எப்படி உயர்ந்தார் என்று சொன்னார், அது சரியை கிரிய யோகம் ஆகியவற்றை இயற்றியதன் பயனாக ஞான பூசை புரியக்கூடிய அளவுக்கு உயர்ந்தார். ஞான பூசை என்ன என்பதனை ஏற்கனவே பார்த்தோம். ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல், ஐந்தும் தான் ஞான பூசை. இந்த ஐந்து ஞான பூசைகளையும் இயற்றியதன் பலனாக தெளிதல் ஞானம் உண்டாகியது. முந்தைய வடலை பார்த்தோம், தெளிதல் ஞானம். அந்த தெளிதல் ஞானம் தான் இங்க அறம், அதாவது வாழ். அந்த தெளிதல் ஞானமாகிய வாழினாலே புண்ணியம் பாவம் ஆகிய இருவினைகளையும் அறுத்தெறுகின்றார் யாரு? சிவஞானி. ஆகையினாலே தெளிதல் என்று சொல்லும்பொழுது திருவருள் சார்பு அந்த ஆன்மாவுக்கு முற்றிலுமாக கிடைத்துவிட்டது. ஆகவே அந்த திருவருளின் துணை கொண்டு இந்த இருவினைகளையும் அறுத்தெறுகின்றார் அந்த சிவஞானி. அதைத்தான் கூறுகின்றார், புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும். நோக்கும் என்பது தாழ்த்தும், கீழே அமிழ்த்தும் என்ற பொருள். திருநீலக்குடி அப்பர் சுவாமி தேவாரத்திலே கல்லினோடு எனை பூட்டி அமன்கைய ஒல்லை நீர்புக நூக்க என்று அருள் செய்திருப்பார். அமிழ்த்த என்னும் பொருளிலே அது மாதிரி கீழுலகங்களிலே அமிழ்த்தக்கூடிய பாவம், மேலுலகங்களை நோக்கி செலுத்தக்கூடிய புண்ணியம், அதாவது திரோதன சக்தி தான் செலுத்துகின்றது. அந்த வினைக்கேற்ப செலுத்துவதனாலே அந்த வினைகளின் மீது ஏற்றி கூறுகின்றார். ஆகையினாலே அந்த இரண்டையும் ஞான பூசையாகிய அந்த ஓதல், ஓதுவித்தல், கேட்பித்தல், கேட்டல், சிந்தித்தல், இந்த ஐந்தையும் இயற்றியதன் பலனாக, இந்த ஞான பூசையை இயற்றியதன் பலனாக கிடைத்த அந்த தெளிதல் ஞானமாகிய அறத்தினாலே, அதான் புண்ணியனை பூசிய பூசித்த புண்ணியனை பூசித்த புண்ணியத்தினாலே சொல்லும்போது அந்த புண்ணியம் பூசித்த புண்ணியம் எதுன்னா ஞான வேள்வி இயற்றிய புண்ணியம். அதனால நன்னிய ஞானம் என்பது தெளிதல் ஞானம். அதனால நன்னிய ஞானம் என்பது அதனால் பொருந்திய தெளிதல் ஞானம். அந்த தெளிதல் ஞானத்தினால் இரண்டினையும் அறுத்து, புண்ணிய பாவம் இரண்டையும் அறுத்து. ஆக காரணமாகிய புண்ணியபாவங்கள் இல்லாததுனால காரியமாகிய போக்குவரவும் இல்லை. இந்த உலகத்துக்கு, கீழ் உலகத்துக்கு, மேல் உலகத்துக்கு என்று போக்குறவு புரிந்து இழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் ஞானமோடு கீழ் மேலும் நன்னானாகி, ஞானம் இந்த உலகத்திற்கும் வந்து பிறக்கப் போவதில்லை, மேல் உலகம் கீழ் உலகங்களுக்கும் சென்று உழலப் போவதில்லை. ஆகவே ஞானமோடு கீழ் மேலும் நன்னானாகி, ஆமா, ஞானமாகிய இந்த உலகம், கீழ் உலகம், மேல் உலகம் இவற்றை பொருந்தாதவனாகி, நன்னானாகி இவற்றையெல்லாம் பொருந்தாதவனாகி, இவற்றையெல்லாம் சேராதவனாகி. அப்ப எதனோடு சேர், எந்த பொருளோடு சேருகின்றார் அந்த சிவஞானி என்று சொன்னால், கண்ணுதலன் நிறைவதனில் கலந்து சொல்கின்றார். கண்ணுதலன் நிறைவதனில் கலந்து, மூன்றாம் அடி ஒன்னு இருக்கு, அதை தாண்டி வந்திருக்கிறோம். மூன்றாம் அடி என்ன வருது, என்னும் இகலோகத்தே முத்திவரும் இவன் தான் வருது. அந்த இவன் தான் மட்டும் எடுத்துப்போம், இவன் தான் மட்டும் எடுத்துட்டு நான்காம் அடிக்கு வந்துருவோம். மூன்றாம் அடியை அப்புறம் பார்த்துக்கலாம். இவன் தான் கண்ணுதலன் நிறைவதனில் கலந்து, கண்ணுதல் சிவபிரான், சிவபிரானுடைய நிறைவுக்குள்ளே, இந்த சிவ வியாபகத்துக்குள்ளே கலந்து, புண்ணிய பாவங்களை அறுத்தறிந்து விட்டதனாலே உலகங்களிலே சென்று பிறக்க வேண்டியதில்லை. ஆகவே கண்ணுதர் பெருமானுடைய நிறைவிலே கலக்கின்றது அந்த ஆன்மா. கண்ணுதல் தன் நிறைவதனில் கலந்து, கலந்து எப்படிப்பட்ட ஒரு பெருமிதத்தோடு இருக்கின்றது என்று சொன்னார், எங்கு எழிலன் ஞாயிறு எமக்கு என்று குறைவின்றி. மூன்றாம் அடியில பிற்பாதி அதுக்கு வரணும். எங்கு எழிலன் ஞாயிறு எமக்கு, ஞாயிறு எங்கு எழுந்தால்தான் எமக்கு என்ன என்று குறைவின்றி, எந்த குறைவும் இல்லாமல். இது எதற்காக சொன்னார் என்று சொன்னார், கிழக்கே உதிக்கின்ற ஞாயிறு வேறு திசையில் உதித்தார் அது உலகம் முழுக்க பேசப்படும். இதனால் என்னென்ன விளைவுகள்லாம் நடக்குமோ என்று சொல்லி விஞ்ஞான ரீதியாகவும் சோதிட ரீதியாகவும் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும். நன்மைகளுடையுமா தீமைகளுடையுமா என்று உலகத்தார் எல்லாரும் அதில் ஈடுபடுவார்கள். ஆனால் சிவஞானிக்கு அந்த ஞாயிறே அப்படி அப்படி உதிச்சாலும் எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் சிவஞானி கண்ணுதல் தன் நிறைவில் கலந்துவிட்டார், சிவபிரானுடைய வியாபகத்துக்குள்ளே கலந்துவிட்டார். ஆகவே உடல் சார்பினை முற்றிலுமாக நீக்கிவிட்டார். பிராரத்த எல்லை வரை நிக்கணுங்கிறதுக்காக வேணா அந்த உடல் வந்து நிற்கலாம். ஆனால் அந்த உடல்ல அதிகாரம் சார்ந்திருந்த ஆன்மா இப்பொழுது கண்ணுதல் பரமனினுடைய வியாபகத்திலே கலந்துவிட்டது. ஆகையினாலே அந்த உடல் ரீதியாக எந்த இடையூறுகள் வந்தாலும் அந்த ஆன்மாவுக்கு எந்த கவலையும் இல்லை. ஏனென்றால் அந்த ஆன்மா உடலை சார்ந்திருக்கவில்லை, முற்றிலுமாக உடல் சார்பை நீத்துவிட்டது. அந்த ஆன்மா உடல் சார்பை நீத்து கண்ணுதல் பரமனுடைய நிறைவிலே கலந்திருக்கின்றது. ஆகையினாலே அந்த உடல் பிராரத்த எல்லை வரை சிவபெருமானால் காக்கப்பட்டு வருகின்றது. உடல் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே சுவாமிகிட்ட ஒப்படைச்சிட்டார். அதனால அந்த உடல் எப்படி நீங்காம இருக்குது, உயிர் வந்து அந்த உடலை செலுத்தாட்டா அந்த உடல் எப்படி இருக்கும், இப்படிலாம் நமக்கு ஐயங்கள் வரலாம். அது சுவாமியின் வசம் ஒப்படைத்து விட்டார். சுவாமி வந்து அந்த உடலை எப்ப நீக்கணுமோ அதற்குரிய அந்த பிராரத்த எல்லை வரும்போது நீக்குவார். அதுவரை தன் வசம் வைத்து நடத்தி கொண்டிருப்பார். ஆகையினாலே அந்த ஆன்மா கண்ணுதல் பரமனுடைய நிறைவிலே கலந்து விட்டது. ஆகவே உடல் சார்பினை முற்றிலுமாக நீத்து விட்டது. எனவே உடலை இடமாக கொண்டு வருகின்ற எந்த இடையூறுகளும் அந்த ஆன்மாவை சிறிதும் தாக்க மாட்டா. ஆகையினால் அப்படிப்பட்ட இடையூறு வந்துவிடுமோ என்பதற்கான நிமித்தங்களை பற்றி அந்த ஆன்மாவுக்கு கவலை இல்லை. இந்த மாதிரி உலகில் தோன்றக்கூடிய நிகழ்வுகள் இதனால் இதை பற்றி யாரு கவலைப்படணும், அதனால நம்ம உடலுக்கு என்ன ஆபத்து வருமோ அப்படிங்கிறவங்க தான் கவலைப்படணும், அல்லது உடலுக்கு நன்மைகள் விளையுமா என்பவர்கள் அதை பற்றி சிந்திக்கணும். உடல் சார்பு நீத்து விட்டதனால இந்த மாதிரி இடையூறுக்கான நிமித்தங்கள் அறிகுறிகள் இவற்றை பற்றி எந்த கவலையும் இல்லை. அதுதான் ஒரு எடுத்துக்காட்டா சொன்னார், எங்களிலன் ஞாயிறு எமக்கு என்று குறைவின்றின. இது திருவம்பாவில் நாம கேள்விப்பட்டிருக்கலாம், எங்களிலன் ஞாயிறு என்ற தொடர் திருவம்பாவில் நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி இதே தொடரை தாண்டகத்திலே நம்முடைய அப்பர் பெருமானும் கையாளுகின்றார்கள். வெம்ப வருகிற்பதன்று கூற்றம் நம்மேல் என்று தொடங்கக்கூடிய திருத்தாண்டகத்திலே எங்களிலன் ஞாயிறு எளியோம் அல்லோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே நிட்டை கூடிய ஆன்மாவின் இயல்பு அது எங்களிலன் ஞாயிறு என்று சொல்வது. ஆகவே அப்பர் பெருமான் அந்த ஞான நிட்டை கூடிய சிவஞானி, அவர் சிவமே ஆவார் என்பதை நமக்கெல்லாம் தெளிவிக்குவதற்கு, அதுபோல் திருவம்பாவை பாடி மணிவாசக பெருமான் இவர்களெல்லாம் சிவம்தான் என்பதை என்று நாம் உணரும் பொருட்டு இந்த நிட்டை ஞானத்தை சொல்கிற பாடல்ல அவர்களுடைய அந்த திருவாக்குகளை பொன்போல இங்கே எடுத்தாண்டிருக்கின்றார்கள். ஆகவே திருமுறைகளின் தொடர் சார்புடையவை இந்த சித்தாந்த சாத்திரங்கள் என்பது வந்து திருமுறையிலே உள்ள கருத்துக்களை சொன்னால் மட்டும் போதாது, அந்த சொற்றொடர்களையும் கையாள வேண்டும் என்பதற்கு நங்க முன்னோர் மொழிபொருளே அன்றி அவர் மொழியும் பொன்னே போல் போற்றுவோம் என்ற நோக்கிலே அந்த தொடர்களை அப்படியே எடுத்தாண்டுள்ளார்கள். எங்களிலன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் என்று திருவம்பாவை கூறுவது போல, எங்களிலன் ஞாயிறு எளியோமல்லோ என்று அப்பர் பெருமான் அருளியிருப்பது போல இங்கே நெட்டையக்கூடிய ஆன்மாவின் இயல்பை சொல்ல வருகின்ற இடத்திலே ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். ஆன்மா ஞான பூசை ஏற்றியதன் விளைவாக கிடைத்த தெளிதல் ஞானமாகிய வாளினாலே புண்ணியம் பாவமாகிய இரண்டையும் திருவருளாலே அறுத்து கண்ணுதல் பரமனுடைய நிறைவிலே கலந்து இந்த ஆன்மா ஞாயிறு எங்கு உதித்தால்தான் எமக்கு என்ன என்று எந்த குறைவும் இன்றி அதுக்கப்புறம் மூணாம் அடி தொடக்கத்துவாங்க. என்னும் இகலோகத்தே முத்தி பெறும் கருதப்படும் இம்மையிலேயே முத்தியே எதிவிடும். அந்த பிறவியிலேயே நெட்டைக்கூடிய அந்த பிறவியே அதுக்கு முத்தி தான், ஏன்னா நெட்டை தான் முத்தி. ஆகவே என்னும் இகலோகத்தே முத்தி பெறும் கருதப்படும் இம்மையிலேயே சீவன் முத்தராகி. அப்புறம் காயம் கழிந்த கால் நான்காம் அடியினுடைய திருப்பாதிக்குவாங்க. காயம் கழிந்த கால் உடம்பு நீங்கிய போது பிராரத்த எல்லை வரை இந்த உடம்பு இருந்தது இல்லையா, அப்புறம் பிராரத்த எல்லை முடிந்த உடனே அந்த உடம்பும் நீங்கி போய் பரமுத்தி நிலையினை அது கிடைக்கும். சிவன்முத்தியிலே பரமுத்தி அனுபவம் வந்துருது. அது ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய அளவில் எந்த வேற்றுமையும் கிடையாது, அனுபவத்தில் வேறுபாடு கிடையாது. இது ஸ்ரீ அம்பலவான தேசிகர் தசகாரியத்திலே அந்நூல் ஆசிரியராகி நம்முடைய மூன்றாவது குருமூர்த்திகள் தெள்ள தெளிவாக அருளி செய்துள்ளார்கள். அதனாலே பரமுத்தி என்ற நிலையும் உண்டு, அது உடல் நீங்கிய நிலை என்பதனை குறிப்பதற்குத்தான் இங்கு ஆசிரியர் அருள் செய்திருக்கின்றார். காயம் கழிந்த கால் அந்த பிரார்த்த எல்லையிலே உடம்பும் நீங்கிய போது எங்குமாய் கருதரன்போல் நிற்பன், அதாவது எங்கனும் அறிவு விளங்கப் பெற்று கருதுகின்ற முதல்வனோடு ஒத்து நிற்பன் என்று கூறுகின்றார். எங்குமாய் கருதரன் போல் நிற்பன். அதற்கு ஒரு ஓமை உரையாசிரியர் சொல்கின்றார். என்னவென்றால் ஆடையில மாசு இருக்கின்றது, அந்த மாசு நீங்கியவுடன் அந்த ஆடையினுடைய வெண்மை வந்து ஆடை முழுக்க விளங்கும். அது மாதிரி இந்த உடம்பு வந்து சீவன்முத்தருக்கு உடம்புனால இந்த இளையூரும் அவன் பாதிக்காது. ஆனா ஒன்றே ஒன்று சொல்வார்கள், பிராரத்த வாதனை என்று ஒன்றே ஒன்று சொல்வார்கள். அது வாதனை தான், நமக்கு மாதிரி பிராரத்த அனுபவம் இல்லை. அதுக்குத்தான் வந்து பெருங்காய வாசனையை உவமையாக சொல்வார்கள். ஒரு பாத்திரத்திலே வைக்கப்பட்டு பின்னர் எடுக்கப்பட்டு விட்டது பெருங்காயம். அந்த பாத்திரம் வந்து அந்த பாத்திரத்தில் இப்ப பெருங்காயம் இல்லை, இருந்தது இப்ப எடுக்கப்பட்டு விட்டது, ஆனாலும் அதனுடைய வாசனை இருக்கும். அது பெருங்காயமே இருப்பதற்கு சமம்னு சொல்ல முடியுமா? அந்த பாத்திரத்தில் பெருங்காயமே இருந்தா அந்த பெருங்காயத்தை கொண்டு கடிசமிக்கலாம். ஆனா பெருங்காயம் அந்த பாத்திரத்தை விட்டு எடுக்கப்பட்டு விட்டது, வாசனை மட்டும்தான் இருக்கிறது. அந்த வாசனையை கொண்டு நாம கடிசமிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி பிராரத்த வாதனை வந்து என்ன செய்யாது, மறுபடியும் ஒரு பிறவியை தந்து விடாது. ஆனாலும் அந்த சீவன்முத்தர்களுக்கு அது ஒரு சின்ன இடையூறு. ஆகவே அந்த இடையூறும் நீங்கி போகுது. அந்த இடையூறு அவர்கள் தாக்காதவாறு குருலிங்க சங்கம வழிபாட்டிலே நிற்பார்கள். பன்னிரெண்டாம் சித்திரத்திலே ஆசிரியர் விளக்கமாக கூறுவார். ஆகவே அந்த பிராரத்த வாதனையும் அதுக்கும் வேலையே சிறிதும் இல்லாமல் போய்விடும் எப்பவும் பரமுத்தியில. அதனால அது அந்த ஒரு நிலையும் குறிப்பிட்டு சொல்கின்றார். காயம் கழிந்த கால் உடம்பு நீங்கிய வழி எங்குமாய் கருதரன் போல் நிற்பன். ஆமா, எப்படி நான் மாசு நீங்கிய போது உடம்பு நீங்குதற்கு வந்து மாசு நீங்குதல் ஓமை. ஆமா, ஆன்மாவுக்கு ஆடை ஓமை. ஆன்மா விட்டு அந்த உடம்பு நீங்குது வந்து ஆடையை விட்டு மாசு நீங்குது மாதிரி. ஆடையை விட்டு மாசு நீங்கிய வழி ஆடையினுடைய அந்த வெண்மை நிறம், அது வெள்ளை ஆடையா இருந்து வச்சுக்கோங்க, அந்த ஆடையின் வெண்மை நிறம் ஆடை முழுக்க விளங்கும். அதுபோல அந்த பிராரத்த வாதனைக்கு ஏதுவாகிய இந்த உடம்பு நீங்கிய பிறகு எங்குமாய் சிவம் போல சிவம் வெளிப்பட்டு நிற்கும் என்று, அந்த ஆன்மாவிடத்தில் எங்குமாய் சிவம் வெளிப்பட்டு நிற்கும் என்று அவர் செய்கின்றார். ஆக கருதரன் போல் நிற்பன் என்று அரண் போல் என்று சொல்கின்றார். சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நிலையிலும் சிவபெருமானுக்கு ஆன்மா சமம் என்று சொல்வது கிடையாது. முத்தியிலும் சிவத்துக்கு ஆன்மா அடிமையே என்று செல்ல தெளிவாக கூறுவார்கள். சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்டன் என்று கூறுவார்கள். ஆகவே மலம் நீங்கிய முத்தி நிலையிலும் ஆன்மா சிவம் உணர்த்தவே உணரும். அது வச்சு அந்த முத்தான்மாவும் சிவத்துக்கு அடிமையாகும். இந்த இடத்துல வந்து கருத அரண்போல் நிற்பன், கருதப்படும் அரண் போலவே விளங்குவான் அந்த முத்தான்மான் சொல்லியிருக்கிறாரே, அரண்போல் நிற்பன்னு என்ன நோக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த பாச நீக்கம் பெற்றிருத்தல். சிவபெருமானுக்கு எப்படி பாச தொடர்பு கிடையாதோ அது மாதிரி இந்த முத்தான்மாவுக்கும் பாச தொடர்பு கிடையாது. சிவத்தினுடைய வியாபகத்திலே கலந்து சார்ந்ததன் வண்ணமாக நிற்கக்கூடிய தன்மை இந்த ஆன்மாவுக்கு இருப்பதனால சிவத்தை சார்ந்து சிவமாகவே விளங்குகிறது. அந்த நோக்கில தான் இது வந்து அரண் போல் நிற்பன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இது சாதாரண தன்மம் என்று உரையாசிரியர் குறிப்புரையில சொல்லுவார். சிவபெருமானுக்கு முத்தான்மா சமமாக விளங்குவதற்குரிய சாதாரண தன்மம். சாதாரண போது பொது சமம்னு, சிவபெருமானுக்கு ஆன்மா சமம்னு பொதுவாக சொன்னார். சிறப்பு வகையான பார்த்தா சமம் இல்லை. ஏன்னா சிவன் வந்து அந்த நிலையிலும் தானே உணர்கின்றது, உணர்கின்றது. முத்தான்மா அந்த நிலையிலும் சிவன் உணர்த்தவே உணர்கின்றது. சிவம் அனைத்தையும் ஒருங்கே உணர்கின்றது, முத்தான்மா சிவம் ஒன்றையே உணர்கின்றது. இப்படி எல்லாம் வேற்றுமைகள் இருக்கின்றன. சிவம் ஒன்றையே இந்த முத்தான்மா உணர்ந்தாலும் அது சிவம் உணர்த்தவே உணர்கின்றது. ஆகையினாலே இந்த இடத்துல சமம்னு சொன்னது, முத்தான்மா சிவத்தை சார்ந்திருக்கின்றது, ஆன்மாவுக்கு சார்ந்தமா தன்மை உண்டு. சிவத்தை சார்ந்ததனாலே அந்த சிவமாம் தன்மையை பெற்றிருக்கின்றது. அந்த அளவுக்கு தான் அங்கு அறம் போல் நிற்பன் என்று கூறியிருக்கின்றார். இப்பொழுது இந்த பதவுரையினை தழுவி நாம் வந்து பதவுரையினை தழுவி இதற்கு பொருள் விளக்கம் பார்த்தோம். இப்போது பொழிப்புரையினை காணலாம். வியாபகமாகிய உயிர் அவ்வியல்பு இழந்து கீழும் மேலும் ஏகதேசப்பட்டு சேரற்கு காரணம் அஞ்ஞனம் சென்று அவ்வப்பயன் நுகரச் செய்யும் இருவினை தலையே ஆகலின். அதனுடைய கருத்தை சொல்கின்றார்கள் உரையாசிரியர். புண்ணியம் மேல் நோக்குவிக்கும், பாவம் கீழ் நோக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறது இல்லையா, அதனுடைய கருத்தை சொல்றார். மேலையும் கீழையும் வியாபகமா இருக்க, வியாபக நிலையில் இருக்க வேண்டிய உயிர் வந்து அதை உணராம அந்த இயல்பை இழந்து கீழுலகத்துக்கும் மேலுலகத்துக்கும் வந்து ஏகதேசப்பட்டு ஒரு சிறிய இடவரையறுக்கு வரையறைக்கு உட்பட்ட பொருள் வந்து என்ன ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கும் போயிட்டு வர்ற மாதிரி இந்த உயிர் வியாபக பொருளா இருந்தாலும் அந்த வியாபகத்தன்மை உணராதனால ஒரு ஏகதேச பொருள், ஒரு சிறிய பொருள், ஒரு சிறிய பொருள் அங்கு நின்றும் சென்று வருவது போல இது மேலுலகத்துக்கும் கீழுலகத்துக்கும் சென்று வருகின்றது. அப்படி சென்றதற்கு காரணம் இல்லையா, அப்படி செலுத்துகின்ற அந்த இருவினை தலையே ஆகும். ஆகவே அந்த இருவினை தலையாகிய அந்த இரண்டையும் ஞான நூல் ஓதல் முதல் சிந்தித்தல் ஈராக உள்ள ஞான பூசையின் பயனாக தெளிதல் ஞானம் அடைந்ததல்லவா, அந்த தெளிதல் ஞானமாகிய அறத்தாலே அந்த வாழினாலே இந்த இருவினையும் அறுக்கின்றார்கள் அந்த சிவஞானிகள். அவ்வாறு அறுக்கப்பெற்ற சிவஞானிகள் என்ன செய்வார்கள் பார்ப்போம். சுவாமியுடைய அந்த வாக்கியம் நீளமா வர்றதுனால அவர்கள் வாக்கிய போக்கிலேயே நான் அதற்கு ஒரு முறை பொருள் சொல்கின்றேன். இப்ப சுவாமியுடைய வாக்கியத்தை வியாபகமாகிய உயிர் அவ்வியல்பு இழந்து கீழும் மேலும் ஏகதேசப்பட்டு சேரற்கு காரணம் அஞ்ஞனம் சென்று அவ்வப்பயன் நுகரச் செய்யும் இருவினை தலையே ஆகலின். அத்தலை இரண்டனையும் ஞான நூல் ஓதல் முதல் சிந்தித்தல் ஈராகிய ஞான பூசையின் பயனாய் நிகழ்ந்த தெளிதல் உணர்வு எனப்படும் அறத்தான் அறுக்க பெற்றார்க்கு. காரணமின்மையில் காரியமாகிய ஏகதேச செலவும் இன்றாய் ஒழியும். இருவினையாகிய காரணம் இல்லை, ஆகவே போக்குவரவு புரிதலாகிய காரியமும் இல்லை. அந்த ஏகதேச செலவு, அதாவது ஏகதேசமாகிய சூக்ம உடலுக்குள்ள அந்த ஆன்மா இருந்துகிட்டு என்ன கீழுலகத்துக்கும் மேலுலகத்துக்கும் சென்று வருதல். ஆகையினாலே காரணமின்மையில் காரியமாகிய ஏகதேச செலவும் இன்றாய் ஒழியும். இன்றாய் ஒழியும்னா இல்லையாய் நீங்கும். இருவினை பந்தம் இல்லா நீங்கிட்டதுனால போக்குவரவும் நீங்கிட்டுது. அகுது ஒழியவே அந்த போக்குவரத்து தான் நீங்கிறதுனால அவர் கரணங்களின் வயத்தர் ஆதலின்றி, இருவினை பந்தத்திலிருந்து விடுபட்ட அந்த ஆன்மாக்கள் கரணங்களின் வயத்தராதலின்றி, கருவி கரணங்களை சார்ந்து இல்லாமல் அவர் கரணங்களின் வயத்தராதலின்றி மேல் அஞ்ஞனம் தோன்றிய இறைவனது வியாபகத்தை தலைப்பட்டு இருவினைகளையும் அவர்களுக்கு அவர்கள் இருவினையிலிருந்து விடுபடும்படி அருள்பவர் யாரு, சிவபெருமான். ஆகவே இருவினை பந்தங்களை போக்கி நான் வினைகேடன் என்பாய் போல என்று திருவாசகத்தில் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவருடைய இருவினைகளையும் அவர்கள் நீங்குமாறு செய்து அவர்களுக்கு தன்னை உணர்த்துகின்றான் சிவபெருமான். அப்படி சிவபெருமான் உணர்த்த அந்த சிவத்தை உணர்ந்து அந்த சிவத்தின் நிறைவுக்குள்ளே இந்த ஆன்மாக்கள் கலந்துவிடும் என்று சொல்கின்றார். ஆகவே கரணங்களின் வயத்தராதல் இன்றி மேல் அஞ்ஞனம் தோன்றிய இறைவனது வியாபகத்தை தலைப்பட்டு இறைவனது வியாபகத்தை தலைப்பட்டு ஒருவாற்றானும் குறைவின்றி சிவமே கிடைச்சிட்டது. அவரை என்ன குறைவும் கிடையாது. ஏன்னா சிவத்தையே என்ன சொல்கின்றது நம்ம திருமுறை, குறைவிலா நிறைவே என்று சொல்கின்றது. ஆகவே குறைவிலா நிறைவாகிய சிவத்தோடு இந்த ஆன்மா கலந்த பிறகு அந்த ஆன்மாவுக்கு என்ன குறை இருக்க முடியும். ஆகையினாலே ஒருவாற்றானும் குறைவின்றி இம்மையே சீவன்முத்தராகி அந்த பிறப்பிலேயே சீவன்முத்தராக திகழ்ந்து அப்புறம் வந்து உடல் நீங்கிய போது எப்படி விளங்கும் அதுதான் உவமையோடு சொல்கின்றார்கள். மாசு நீங்கிய வழி ஆடையின் வெண்மை ஆடை முழுதும் விளங்கினார் போல் இங்குளி வாங்கும் களம்போல் உழல்வதாகிய இவ்வுடம்பு நீங்கப்பெறும் பரமுத்தி நிலையில். ஆமா, மாசு நீங்கிய போது ஆடையின் வெண்மை ஆடை முழுக்க விளங்குது. அது மாதிரி உடம்பு நீங்க பெறுகின்ற பரமுத்தி நிலையில், இந்த உடம்புக்கு ஒரு ஓமை சொன்னார் அதை நான் பின்னால் சொல்றேன். இவ்வுடம்பு நீங்க பெறும் பரமுத்தி நிலையில் தமது வியாபகம் எங்கனும் அறிவு விளங்க பெற்று முதல்வனோடு ஒத்து நிற்பர் என்பதா. ஆன்மா வந்து வியாபக பொருள் இல்லையா, வியாபகம் முழுக்க அறிவு விளக்கம் பெற்று முதல்வனைப் போலவே இந்த ஆன்மாவும் விளங்கும். சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை இருப்பதனாலே, சிவபெருமானை சார்ந்ததனாலே, அவனுடைய கருணையினாலே இந்த ஆன்மாவும் சிவமாம் தன்மை பெருவாழ்வை பெற்றுள்ளது. எனவே அந்த நோக்கில் இது சிவமாகவே விளங்கும் என்று சொன்னார். மற்றபடி சிவத்தை போலவே ஐந்தொழி செய்யும் என்பது கிடையாது. அந்த அது அந்த சிறப்பு தன்மம் வராது. பொதுவு தன்மம் தான், சாதாரண தன்மம் தான். அதான் குறிப்புகளை சொல்கின்ற பாருங்க. சிவ சமமாதற்குரிய சாதாரண தன்மமாவது இருது என்பார் என்றுமா என்றார். என்றுமா என்றால் இந்த வியாபகத்தை பெறுவது, சிவ வியாபகத்தை முழுமையாக இந்த ஆன்மா எய்துவது. அதனாலதான் எங்குமாய் சிவம், சிவம் எங்குமாய் வியாபித்திருப்பது போல இதுவும் சிவத்தை சார்ந்து எங்குமாய் இருக்கும். அந்த அளவுக்கு தான் சிவத்தோடு இது ஒற்றுமைப்பட்டு இருக்க முடியும். அதான் சிவ சமமாதற்குரிய சாதாரண தர்மம், பொது தர்மம். ஆகவே அந்த சாதாரண தர்மமாவது இது என்பார் எங்குமா என்றார். இந்த உடல் நீங்கும் போது சொன்னார், இங்குழி வாங்கும் களம்போல் உழல்வதாகிய உயிர் உடம்பு என்று சொன்னார். இங்குழி என்று சொன்னால் இங்கு என்பதுதான் பெருங்காயம். உளி என்பது ஐந்தாம் வெற்றுமை உருபு. உளி என்பது இங்க ஐந்தாம் வெற்றுமை உருபு. இங்குழி வாங்கும் என்றால் இங்கிலிருந்து வாங்கும், இங்கிலிருந்து ஐந்தாம் வெற்றுமை உருபு நீக்க பொருள் வந்தது. இங்குன்னா பெருங்காயம், இங்குழி வாங்கும்னா இங்கிலிருந்து வாங்கும், பெருங்காயத்திலிருந்து வாங்கும். எதை வாங்கும்? வாசனையை வாங்கும். பெருங்காயத்திலிருந்து அந்த பாத்திரம் எதை வாங்குது? களம்போல் இல்லையா, இங்குழி வாங்கும் களம்போல். பெருங்காயத்திலிருந்து வாங்கும் பாத்திரம் போல். பெருங்காயத்திலிருந்து பாத்திரம் எதை வாங்க முடியும்? வாசனையை தானே வாங்க முடியும். ஆகவே அவாய் நிலையால் அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆகவே பெருங்காயத்திலிருந்து வாசனையை வாங்கும் களம்போல். இப்ப ஆடையை நினைத்தான் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்னா எதனால் நினைத்தான்? நீராலதான் நினைச்சிடணும் இல்லையா. அப்ப அவாய் நிலையால் அங்க நீர் என்பது பெறப்படுகிறது. அது மாதிரி இதெல்லாம் அவாய் நிலையால் பெறப்படும் வாசனை என்பது. ஆகவே இங்குழி என்றால் இங்கிடம் இருந்து, இங்குன்னா பெருங்காயம், பெருங்காயத்திடம் இருந்து வாங்கும் களம்போல், வாசனையை வாங்கும் களம்போல். அந்த மாதிரி வினையெல்லாம் நீங்கி போனாலும் அந்த அந்த பிராரத்தவனுடைய ஒரு வாதனை மட்டும் அந்த உடம்புல இருந்துகிட்டு இருக்கும். அது பெருங்காய வாசனை அந்த பாத்திரத்தில் இருப்பது மாதிரி, பெருங்காய வாசனை மூக்கினால் முகரப்படுவது. அப்படியே அதையும் பிராரத்த வாதனைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அங்கேயும் பெருங்காய வாசனைன்னு வருது, இங்கேயும் பிராரத்த வாதனைன்னு வருது. இப்போ பிராரத்த வாதனையும் மூக்கினால் முகரப்படுவது அப்படி இல்லை. பிராரத்த வாதனை என்பது ஒரு, அதாவது ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா, ஒரு பழக்கத்திலிருந்து ஒருவர் விடுபட்டு இருக்கின்றார். நம்ம உலகியல்ல வச்சு சொல்லுவோம், பழக்கத்திலிருந்து ஒருவர் விடுபட்டு இருக்கின்றார். ஒரு பழக்கத்திலிருந்து திரும்ப அவர் அந்த பழக்கத்தை மேற்கொள்ளல, ஆனா ஏதோ அந்த பழக்கத்தை விட்டதுனால ஒரு சிரமமான ஒரு உணர்வு இடையிடையே அவருக்கு தோன்றலாம். அந்த மாதிரி அனுபவத்தை தான் வாதனைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிரமமான உணர்வு, அதை விட்டிருப்பதில் ஒரு சிரமம், அவ்வளவுதான். திரும்ப அதை போய் அவர் சாரவில்லை, அவ்வளவுதான். திரும்ப சாரது என்பது வேறு, அது மாதிரி திரும்ப பிராரத்தத்தை போய் அழுந்ததுங்கிறது வேறு. இங்க அதை நீங்க இருப்பதனால பண்டை பயிற்சி எவ்வளவோ கூடியிருந்தது பிராரத்த அனுபவங்களோடு, இன்ப துன்பங்களோடய உழந்து கொண்டிருந்தது ஆன்மா, இப்போ அதை நீங்க இருப்பதனால ஒரு ஒரு சின்ன ஒரு சிரமம் அதுக்கு எப்பமாவது தோணலாம். அதுதான் அந்த வாதனை என்று வந்து. ஆகவே அதுதான் அந்த பெருங்காயத்தின் வாசனையை வாங்கிக் கொள்கின்ற களம் போல பிராரத்த வாதனையை வாங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உடம்பு. அதனால இங்குழி வாங்கும் களம், பெருங்காய வாசனை வாங்கின பாத்திரம் உடம்புக்கு உவமையா சொல்லப்பட்டுள்ளது, அவ்வளவுதான். இது விரிவா பத்தாம் தேதி வரும் பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த இரு வினைகளையும் நீக்கி அது சிவத்தோடு கலக்கும் அப்படின்னு ஏன் சொன்னார்னா, இது உலகங்களுக்கு போக்குவரவு புரிந்து கொண்டிருக்கும் வரை சிவத்தோடு கலக்கப் போவதில்லை. அப்போ இந்த போக்குவரவு புரிதல் நீங்கணும். அப்ப போக்குவரவு புரிதலுக்கு, அந்த போக்குவரவு புரிதலுக்கு காரணம் என்ன? இருவினை. இருவினை நீங்கினாதான் போக்குவரவு புரிதல் நீங்கும், சிவ வியாபகத்தில் இது கலக்க முடியும். ஆகவே சிவ வியாபகத்தில் ஆன்மா கலப்பதற்கு இதுதாரும் இடையூறாக இருந்து வந்தவை இருவினைகள் தான். அதனால தெளிந்த தெளிதல் ஞானம் பெற்றவர்களுக்கு வந்து அந்த இருவினைகள் ஒன்றும் செய்ய முடியாது. அது வாழ், தெளிதல் ஞானங்கிறது வாழ், இருவினைகளை அறுக்கும் வாழ். ஆகவே தெளிந்தாருக்கு சிவபிரான் நிறைவிலே கலப்பதற்கு எந்த இடையூறும் இல்லை. இதுதாரும் இடையூறாக இருந்து வந்தது இருவினைகள் தான். தெளிதல் ஞானத்தினால அந்த இருவினைகளையும் அறுத்து விட்டார்கள். ஆகவே அவை கழிந்து விட்டன, இவர்கள் கண்ணுதல் நிறைவில் கலந்து விட்டார்கள். அதுதான் இங்க உரையாசிரியர் விளக்குகின்ற பாருங்க. தெளிந்தார்க்கு கண்ணுதல் தன் நிறைவதனில் களத்தற்கு களத்தற்கண், தெளிந்தார்க்கு கண்ணுதல் தன் நிறைவதனில் களத்தற்கண் இடையீடு இன்மை இனிது விளக்குவார். இடையீடு அதாவது தாமதம் இல்லை. தெளிதல் ஞானம் வந்துவிட்டால் அப்புறம் கண்ணுதல் பெருமானின் நிறைவிலே கலந்து விடுவதற்கு எந்த தாமதமும் ஏற்படாது. சிந்தித்தல் ஞானத்திலிருந்து தெளிதல் ஞானத்துக்கு உயர்வதற்கு வேணா கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம், பல்வேறு ஐயங்கள் தோன்றலாம், அவற்றையெல்லாம் களைந்து தெளிய வேண்டும். ஆனால் தெளிதல் என்பது வந்துவிட்டால் அப்புறம் கண்ணுதல் பெருமானின் நிறைவில் கலப்பதற்கு எந்த ஒரு தாமதமும் கிடையாது. அதனால தான் இங்கே வந்து நிட்டைனா என்னன்னு நமக்கு தெளிவாக உணர்த்தி விட்டார். கண்ணுதல் பெருமான் நிறைவில் கலப்பதுதான் நிட்டை. ஏற்கனவே சுவாமி உரையில் கூறியிருந்தார்கள், தெளிதல் ஞானம் வந்துவிட்டால் அப்புறம் நிட்டையை கூடுவதற்கு இடையீடு இல்லைன்னு சொன்னார்கள். அதே கருத்து தான் இங்கே. நிட்டைன்னு சொன்னதுக்கு பதிலாக இங்கே கண்ணுதல் தன் நிறைவதனில் களத்தற்கண் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணுதல் பரமானுடைய பரமனுடைய வியாபகத்திலே கலப்பதுதான் நிட்டை. சிவ வியாபகத்துக்குள் ஆன்மா அடங்குவதுதான் நிட்டை. தெளித ஞானம் வந்தவர்களுக்கு அந்த சிவ வியாபகத்தில் கலப்பதற்கு எந்த இடையீடும் இல்லை. அதை இனிது விளக்குவார், இடையீடாக இருப்பவை இந்த வினைகள் தான் என்றும், அவை தெளித ஞானத்தினால அந்த வாடினாலே அது நீக்கப்பட்டது என்றும் கூறினார். அதான் தெளிந்தார்க்கு கண்ணுதல்தன் நிறைவதனில் கலத்தற்கன் இடையீடின்மை இனிது விளக்குவார், இடையீடாவன இவை என்பதும் அவை கழிந்தவாறு உடன் கூறினார். கலத்தற்கன் என்றார் களத்தலில், கண் என்பது ஏழாவது முருகு. தெளிந்தார்க்கு கண்ணுதல்தன் நிறைவதனில் களத்தற்கன் என்றார் களத்தலில், சிவபெருமானுடைய வியாபகத்திலே கலப்பதில் இடையீடு இல்லை, எந்த தாமதமும் இல்லை. ஏன்னா தாமதப்படுத்தினவை இந்த இருவினைகள் தான். தெளிந்தவர்கள் அந்த தெளிவினாலே என்ன பண்ணிட்டாங்க, இருவினைகளையும் அறுத்துட்டாங்க. அதனால அவர்களுக்கு இடையீடு எதுவுமே இல்லை, கண்ணுதலது நிறைவதை கலந்து விடுவார்கள். அப்படி கலந்தவர்களுக்கு பழைய இந்த சிற்றறிவு என்பது சுத்தமா நீங்கி போயிட்டு, ஏன்னா உடலை சார்ந்திருக்க வரைக்கும் தான் சிற்றறிவு. உடல் சார்பு நீங்கிட்டதுனால சிற்றறிவு முற்றிலுமாக போய்விட்டது. ஆகவே உடம்பில் நிகழக்கூடிய இன்ப துன்பங்கள் அதற்கு ஏதுவாகிய இந்த மாதிரி அறிகுறிகள், கதிரவன் வந்து அங்க உதிச்சது இங்க உதிச்சது, கதிரவன் மாறப்போறதில்லை இல்லையா, வெள்ளி என்ற மீன் வந்து அது வெள்ளி மீன் வந்து தெற்கே தோன்றினால் அது பெரிய விபரீதத்துக்கு அறிகுறின்னு சொல்வார்கள். ஆமா, வசையில் புகழ் எப்போ வசையில் புகழ் வயங்குவன் மீன் திசை தெரிந்து தெற்கே எகினும் என்று பட்டிடப்பாளை சொல்லணும். வெள்ளி மீன் வந்து வேற திசைக்கு போனா கூட இல்ல, சூரியனே வேற ஒரு திசையில உதிச்சாலும் எந்த கவலையும் இல்லை நிட்டே கூடியவனுக்கு என்று இங்கே சொல்கின்றார். சொல்ற கண்ணுதல்தன் நிறைவதனில் கலந்தார்க்கு பண்டை ஏகதேச உணர்வு, அதாவது பழைய சிற்றறிவு தூர்ந்து போதலின் முற்றிலுமாக நீங்கி போவதால், ஏகதேச உடம்பின் நிகழும் இன்ப துன்பத்திற்கு ஏதுவாகிய, அதாவது ஒரு அளவுக்கு உட்பட்டு கிடக்கின்ற நீளாகல உயரங்களுக்கு உட்பட்டு கிடக்கின்ற உடம்பு, அதனால ஏகதேச உடம்பு. ஆமா, அந்த சிற்றறிவு நீங்கி போயிட்டு கண்ணுதல் பரமனின் நிறைவில் கலந்தவர்களுக்கு சிற்றறிவு நீங்கிவிட்டது. அதனால ஏகதேச உடம்பில் நிகழக்கூடிய இல்லையா, ஏகதேச உடம்பில் நிகழும் இன்ப துன்பத்திற்கு ஏதுவாகிய உற்பாதம் முதலியவற்றை நோக்கி, இன்ப துன்பத்திற்கு ஏதுவாகியனா இன்ப துன்பத்திற்கு காரணமாகிய உற்பாதம் இந்த அறிகுறிகள், சூரியன் வேறு திசையில் உதித்தார் சொல்றாங்க இல்லையா, இந்த மாதிரி அறிகுறிகள், இன்ப துன்பத்திற்கு ஏதுவாகிய உற்பாதம் முதலியவற்றை நோக்கி வரக்கடவதோர் கவலையின்மை, அது குறித்து வரக்கூடிய கவலைகள் எதுவும் இல்லை. அதனாலதான் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சொல்ற மாதிரி, எங்களிலன் ஞாயிறு எமக்கு என்று குறைவின்றி நிற்பாராயினார் என்பது, அதாவது உடல் சார்பு உடல் சார்பற்று சிற்றறிவு விளக்கத்தோடு இருப்பவர்கள் தான் இந்த மாதிரி இன்ப துன்பங்களுக்கு அவர்கள் வந்து அது எதிர்பார்ப்போடு இருப்பார்கள். இன்பம் சார வேண்டும், துன்பம் வந்துடக்கூடாது என்று அந்த நோக்கிலே இருப்பார்கள். அப்போ ஏதாவது நிகழ்வுகள் உலகத்தில் நடந்தா இது இன்பத்துக்கு அறிகுறியா துன்பத்துக்கு அறிகுறியா என்றெல்லாம் அவர்கள் அக்கறையோடு ஆராய்ச்சி செய்வார்கள். இவன் இங்க கண்ணுதல் பரமன் நிறைவில் கலந்தவர்களுக்கு உடல் சார்பே நீங்கிவிட்டது, சிற்றறிவு நீங்கிவிட்டது, ஆகையினாலே அவர்கள் சிவத்தையே அறிந்து அந்த இன்பத்திலேயே திளைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆகையினாலே உடலுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை பற்றி அவர்களுக்கு அக்கறை இல்லை. அதனால இந்த இன்ப துன்பங்களுக்கு அறிகுறியாக தோன்றக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகளை பற்றியும் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆகவே அது இந்த மாதிரி நிகழ்வு உலகத்தில் நடக்கிறதில்லை, சூரியன் மாறி உதிப்பதில்லை, ஆனாலும் வேறு மாதிரியான நிகழ்வுகள் தான் நடக்கின்றன. எதுக்காக சொன்னாலும் அவை மட்டும் இல்லை, இப்படியே நடந்தாலும் கூட இவர்களுக்கு கவலை இல்லை என்பதை உணர்த்துவதற்காக திருமுறைகளும் சாத்திரங்களும் இந்த ஓமையை கையாளுகின்றன. ஆகவே அதனால எங்களில ஞாயிறு எமக்கு என்று குறைவின்றி நிற்பாராயினார் என்பது, இப்ப அதில் ரொம்ப அற்புதமான ஒரு கருத்தை உரையாற்றி சொல்கின்றார்கள். அதாவது தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு என்று திருக்குறள் வருகின்றது. அதுவும் இதே கருத்து தான், தனக்கு ஓமை இல்லாத பெருமான், அதாவது கடவுள் ஒருவரே என்ற கோட்பாடு திருவள்ளுவர் வந்து மிக தெளிவாக மிக வெளிப்படையாக கூறுகின்ற குரல் அது. தனக்கு ஓமை இல்லாதான்னு சொல்லிட்டேன், அவனுடைய திருவடியை சேர்ந்தவருக்கு தவிர மற்றவர்களால் மனக்கவலையை மாற்றிக்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் திருவடியை சேர்ந்தாதான் உடல் சார்பு முற்றிலும் நீங்கும், பேரறிவு விளக்கம் கிடைக்குது, சிற்றறிவு நீங்குது. அந்த திருவடி சார்பு பெறாதவர்கள் உடலைத்தான் சார்ந்திருக்கணும், அப்ப உடலுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்கள் குறித்த மனக்கவலை அவர்களுக்கு தோன்றத்தான் செய்யும். அதனாலதான் அது திருவடி சார்பு அடைந்தவர்களை தவிர மற்றவர்களுக்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. மாற்றல் அரிதுன்னா மாற்றுவது சிரமம்னு அர்த்தம் இல்லை, அங்க அரிதுன்னா முடியாது என்பது கருத்து. ஆகவே தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று திருவள்ளுவர் சொன்னது இதே கருத்துதான். கண்ணுதல் பரமன் நிறைவில் கலந்தவர்கள் மனக்கவலை இன்றி எங்கு ஞாயிறு இருந்தால் எமக்கு என்ன இருப்பார்கள் என்று உடன்பாட்டு முகமாக சித்தியார் பாடல் சொன்னது, திருக்குறள் எதிர்மறையாக சொன்னது.